வணக்கம் ராஜ்.
வணக்கம் ரைசல்.
தமிழக அரசியல் கூட்டணி பத்தி சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப தேர்தல் வரவிருக்கும் பின்னணியில குறிப்பாக ஆளும் கட்சி அதிமுகவின் அரசியல் வியூகம் எப்படி இருக்கிறது?
அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் முதலமைச்சரான ஜெயலலிதா முடிவு செய்ததுனால அந்த கட்சியுடைய கூட்டணி குறித்து பெரிய அளவுல செய்திகள் வெளிவரதில்லை. என்ன கேட்டீங்கன்னா, போன முறை தேமுதிகவோட கூட்டணி வச்சு ஒரு மகத்தான வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை கூட்டணி குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் தற்போது வெளியிடவில்லை. அதாவது தமிழக முதலமைச்சர் அறிவிக்காத பட்சத்துல அந்த கட்சியுடைய சேர்ந்த எந்த தலைவர்களும் அதை பத்தி பேசுறதே இல்லை. போன முறை தேமுதிகவோட கூட்டணி வைத்து சில மாதங்களிலேயே விஜயகாந்த் அந்த கூட்டணி விட்டு வெளியேறிட்டாரு. அது மட்டும் இல்லாம சமீப காலங்களாகவே தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அதிமுக அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வராரு. இது போன்ற சூழ்நிலை இந்த முறை தேமுதிக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி கிடையாதுன்னு உறுதியா சொல்லலாம்.
அது சரி ராஜீப், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல அது அதிமுகவோட சேர்கின்ற வாய்ப்பு இருக்கிறதா சிலர் சொல்றாங்களே?
அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப கடந்த வாரம் வந்து தமிழகம் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆளும் அதிமுக அரசு மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தவே இல்லை. அதே போல கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு வரை அதிமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்த தமிழக பாஜக தலைவர்கள் தற்போது ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. அதிமுக அரசு மேல எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்துறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய சில முக்கிய தலைவர்கள் கருணாநிதியை சந்திச்சு கூட்டணி குறித்து பேச போறாங்க. அப்ப காங்கிரஸ் திமுக பக்கம் போற பட்சத்துல இங்க வந்து அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குதுன்னு பொதுவா கருதப்படுது.
ஆனா அதே நேரத்துல அப்ப விஜயகாந்த் நிச்சயமா திமுக கூட்டணிக்கு போயிருவார் அப்படின்னு எடுத்துக்கலாமோ?
அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்குதான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய 2 தலைவர்கள் குலாம் நபி ஆசாத் மற்றும் இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதியை சந்திச்சு பேசுறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் கூட்டணி அமையும் பட்சத்துல தேமுதிக எந்த அணி பக்கம் போவாங்கன்னு இன்னும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்த பொறுத்தவரை இந்த தொகுதி பங்கீட்டுல அவரு மிக அதிக அளவுல இந்த முறை வந்து அவரு சீட்டுகளை எதிர்பார்க்கிறாரு. அது வந்து திமுகவுடைய அவர் வந்து ஏறக்குறைய 100 கேட்கறதா கூட செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சீட்டு வந்து திமுக வந்து கொடுக்குமான்றது சந்தேகம். என்ன பாத்தீங்கன்னா, திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி அமைஞ்சதுன்னா காங்கிரஸ்க்கு ஒரு சில சீட் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்கணும். தேமுதிக கேட்கிற சீட்டை கலைஞர் உடனே ஒத்துக்குவாரான்றது ஒரு பெரிய சந்தேகம். அது மட்டும் இல்லாம திமுக தரப்புல யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தற்போது வரைக்கும் அறிவிக்கவில்லை. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சா தேமுதிக திமுக உடைய கூட்டணி வைக்காதுன்னு செய்திகள் சொல்லுது.
இப்ப இந்த இப்படி போற கணக்குல திமுக தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாகணும்னு கூட சொல்றாங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன?
அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேமுதிக வந்து பொறுத்த மட்டும் அவங்க ஒரு வலுவான கட்சியாக பார்க்கப்பட்டாலும் அவங்க தனியா இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியா இருக்கு. அது விஜயகாந்துக்கும் தெரியும். 234 தொகுதிகளில் அந்த கட்சி தனியா போட்டி போற அளவுக்கு அந்த கட்சியுடைய பலம் இன்னும் தமிழகத்துல வரலன்னு சொல்லலாம். சோ அதனால வந்து கடைசி நேரத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய தன்மையை மாத்திட்டு அவர் வந்து திமுக அணியோட போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போதைக்கு அவர் வந்து இழுத்து பறிச்சுட்டு நின்னாலும் கடைசி நேரத்துல அவர் திமுகவோட கண்டிப்பா போய் இணைவாருன்னு நம்ம கருதலாம்.
இப்ப மக்கள் நல கூட்டணியை பொறுத்த அளவுல அது வந்து கொஞ்சம் வலுப்பெற்று வர்றதாக ஊடகங்கள் கூறுகின்றன. அது எந்த அளவுக்கு உண்மையாக அது வலுப்பெற்று வருது, அதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்காங்க?
மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து முதல்ல இந்த தேர்தல் பணியில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அவங்க அமைச்சிட்டாங்க. மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைச்சதுனால அவங்களுக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான கால அவகாசம் மிக அதிகமா இருக்கு. இந்த மதுரை மாநாடு கூட பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் மக்கள் அளவுக்கிட்ட அந்த பேரணி அந்த மாநாட்டுக்கு வந்தது வந்து அந்த கட்சி ஒரு அந்த கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியா பார்க்கப்படுது. இந்த கால அவகாசம் மற்றும் சிறந்த பேச்சாளர்கள் வைகோ, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தொண்டர்களும் கட்சி பணியில ஈடுபாடு கொண்ட தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சலிக்காம வேலை செய்வாங்க தேர்தல் பணியில. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களும் நிறைய தேர்தல் பணிகள்ல ரொம்ப சொந்த கை காத்த செலவு பண்ணி தேர்தல் பணிகள்லாம் ஈடுபடுவாங்க. சோ அந்த தேர்தல் பணிக்கான கால அவகாசம் அப்புறம் அந்த தொண்டர்களுடைய உழைப்பு, திமுக மற்றும் அதிமுக பிடிக்காதவங்க இப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அதே மாதிரி அந்த கட்சி வந்து இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அறிவிக்கல, அவங்களுக்கு ஒரு சிறு குழப்பங்கள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் அதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா மதிமுக பொதுச்செயலர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. சோ மறைமுகமா அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வேட்பாளரா முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அது அந்த கட்சி வந்து நம்ம ஒரு பெரிய அளவு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் சொல்லி நம்ம சொல்லலாம்.
மிக நன்றி ராஜ்.
நன்றி ரைசல்.